வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அடுத்த திருவிளையாடல் புராணத்தை சொல்றேன்.
23 திருவிளையாடல், விருத்தகுமார பாலரான பாடலம்.
கௌரியின் துயர் துடைத்தல்.
ஆண்டிக்கு முன்ன உள்ள திருவிளையாடல்ல சமணர்களை ஓட ஓட விரட்டி பாண்டிய மன்னனை சிவபெருமான் காப்பாற்றியதை பார்த்தோம். அதுக்கு முன்ன உள்ள படலங்களிலும் பாண்டிய மன்னர்களை சிவபெருமான் காப்பாத்துறதை பார்த்தோம். அப்போ மதுரையில சிவபெருமான் மன்னர்களை மட்டும்தான் காப்பாத்தினாரா? மக்களுக்கு துன்பங்களே இல்லையா?
டேய், மன்னனை காப்பாத்தினா மன்னன் மக்களை நல்லா பாத்துக்குவார்ல, அதனால ராஜாக்களை எல்லாம் தான் பெருமான் காப்பாத்தினார். கரெக்டா ஆண்டி?
மாமன்னன் சாதாரண மனிதன் தரம் பிரிச்சு பார்க்கவே மாட்டார். சூரிய ஒளி எப்படி புல்லிலும் படும் கல்லிலும் படுமோ அது மாதிரி அனைத்து உயிர்களையும் ஒரே மாதிரி தான் இறைவன் பார்ப்பார். சமணர் ஏவிய யானையை வதம் செய்து விக்ரபாண்டியனை காத்த ஈசன் அதே சமயத்துல அங்க வசித்து வந்த விருப்பாட்சன்ற சிறந்த சிவபக்தனுடைய மகள் கௌரியையும் காத்தருளினார். அது எப்படின்னு நான் சொல்றேன். விக்ரபாண்டியனுடைய ஆட்சி காலத்துல அதே மதுரையில சிறந்த ஒழுக்கமும் உயர்ந்த கல்வியும் உடைய அந்தனர் ஒருவர் இருந்தார். அவர் பேரு விருப்பாட்சன். அவருடைய மனைவி அவர் தவத்துக்கு ஏற்ற பதிவிரதை. அவங்க பேரு சுவிரதை. இந்த அருமையான தம்பதிகளுக்கு குழந்தையே இல்லாம இருந்தது. அதனால சிவபெருமானை நோக்கி நோன்பிருந்தாங்க. இறைவனும் அவங்களுடைய கடுமையான நோன்புக்கு மனம் இறங்கி அவங்களுக்கு குழந்தை வரம் அளித்தார். அவங்களுக்கு ரொம்ப அழகான அறிவான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. கணவனும் மனைவியும் சிவபக்தர்கள் இல்லையா, அதனால உமாதேவியோட திருப்பெயர் கௌரிய அந்த பெண் குழந்தைக்கு சூட்டி மகிழ்ந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைக்கு நெற்றி நரம்ப திருநீர் பூசி பஞ்சாட்சர மந்திரம் ஜபிக்க கத்து கொடுத்தாங்க. தினம் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் இறைவன் இறைவியோட நாமாவளிகளை எல்லாம் சொல்லி கொடுத்து பக்திய ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. அந்த குழந்தைக்கு 5 இருக்கும் போதே அபார ஞானம் இருந்துதான். திடீர்னு ஒரு நாள் அந்த 5 குழந்தை, அப்பா துன்பங்களை எல்லாம் தீர்க்கும் நல்வழியை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சான். விருப்பாட்சனுக்கு ஒரே மகிழ்ச்சி. என் குழந்தை எவ்வளோ ஞானத்தோட இருக்கு, வளர்ந்தவங்க பெரியவங்க வயசானவங்களுக்கு கூட புரிஞ்சுக்கணும்னு நினைக்காத ஒரு விஷயத்த இந்த சின்ன குழந்தை கேட்கிறாளே அப்படின்னு ஒரே சந்தோஷம்.
ஆமா வேண்டி, இந்த கேள்விக்கு விடை இருந்தா நமக்கு கஷ்டமே வந்திருக்காது.
இந்த கேள்விக்கான விடையை தான் இறைவன் எல்லா இடத்திலயும் கோயிலா வச்சிருக்காரு. நாம தான் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறோம்.
நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டி?
நமக்கு ஏதாவது துன்பம் வந்தா அது அவனாலதான் வந்தது, இவனாலதான் வந்ததுன்னு சொல்றோம். என்னைக்காவது நம்மளோட துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய தீவினைகள் தான் அப்படின்னு நினைச்சு பார்த்திருப்போமா? தீவினைகள் அகலணும்னா இறைவன் திருவடிய பற்றினால் போதும். இதைத்தான் விருப்பாட்சன் தன் குழந்தைக்கு சொல்லித்தந்தார். அன்னை பராசக்தியோட பீஜ மந்திரத்தை குழந்தைக்கு உபதேசிச்சார். மனசில் பரமேஸ்வரனையும் பார்வதி தேவியும் இருத்தி கொண்டு வேற எந்த சிந்தனையும் இல்லாம இந்த பீஜ மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லணும்னு விருப்பாட்சன் சொல்லி தந்தாரு. அந்த குழந்தையும் அதே போல தினம் குளிச்சு முடிச்சு சுத்த பத்தமா இறைவனையும் இறைவியையும் மனசில் இருத்தி வச்சு இடைவிடாம பார்வதி தேவியோட பீஜ மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே வந்துச்சான். காலம் போயிட்டே இருந்தது. இந்த குழந்தை வளர்ந்து பெரியவளானா. விருப்பாட்சனுக்கு இவ்வளவு அற்புதமா வளர்ந்த இந்த குழந்தைய நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்கணுமேனு கவலை வந்துருச்சு. இந்த நிலையில ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பிச்சை கேட்டு ஒரு அந்தன வாலிபன் வர்றான். விருப்பாட்சனுக்கு அவனை பார்த்ததும் நல்ல பையனா இருக்கானே, இவன் முகத்துல அமைதியும் தேஜஸும் தெரியுதே, ஆச்சார ஒழுக்கமுடையவன்னு இவன் தோற்றத்தை பார்த்தாலே தெரியுது, இவன் தான் என் மகளுக்கு ஏற்ற மணமகன் அப்படின்னு முடிவு பண்ணி நீரை எடுத்து அவனுக்கு தன் மகளை சாட்டுன்னு தாரவாத்து கொடுத்துட்டாரு. இது தெரிஞ்ச அவரோட மனைவியும் சுற்றத்தாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, யோசிக்காம பண்ணிட்டீங்களே அவன் யாருன்னு தெரியாது, என்ன குலமோ கோத்திரமோ அவன் எந்த ஊருன்னு கூட தெரியாது, என்ன கல்வி கற்றிருக்கான் ஒன்னும் கூட கேட்காம இப்படி சட்டுன்னு பொண்ண தாரபாத்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னு எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க.
என்ன ஆண்டி, பிச்சை கேட்டு வந்தவருக்கு பொண்ண தாரவாத்து கொடுத்துட்டாரா?
இந்த காலத்துல நல்லவங்கள கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கணும், ஆனா அப்போலாம் கெட்டவங்கள தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். எல்லாருமே தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருந்தாங்க.
ஆமாண்டா, நம்ம கூட ஒரு கதை படிச்சோமே, ஒருத்தர் தன்னோட நிலத்தை வித்துருவாரு, வாங்கினவர் நிலத்தை உலருக்காக தோண்டும் போது அதில் புதையல் கிடைக்கும். உடனே வாங்கினவர் வித்தவர்கிட்ட அந்த புதையலை கொடுத்து, நான் நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன், இந்த புதையல் உங்களோடதுன்னு சொல்லுவாரு. விற்றவர், நான் என்னைக்கு நிலத்தை விற்றேனோ அப்போவே அந்த நிலத்தில் உள்ளதை எல்லாம் சேர்த்துதான் விற்றேன்னு சொல்வாரு. இது பெரிய வழக்காகி மரியாதை ராமனிடம் போகும்.
ஆமா ஆமா, அப்ப உள்ள மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. இருந்தாங்க. இப்போ பாரு, நண்பன் நண்பன்னு சொல்ற, உன்னை நம்பி ஒரு பென்சில் பாக்ஸ் கூட விட்டுட்டு போக முடியுமா? டே,
சரி சரி போதும், நாம கதைக்கு வருவோம். பொண்ணை அந்த அந்தன இளைஞனுக்கு தாலை வார்த்து கொடுத்துட்டதால அவனுக்கே திருமணம் செய்வித்து பல ஆபரணங்கள் சீர்வரிசைகள் கொடுத்து அவருடைய ஊருக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த அந்தன இளைஞன் நல்லவனா இருந்தாலும் வைணவ குடும்பத்தை சேர்ந்தவன். வைணவர்களுக்கு சைவர்கள்னாலே ஆகாது, விஷ்ணுவை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டாங்க. விஷ்ணுவே முழு முதற் கடவுள்னு சொல்லுவாங்க.
அது எப்படிங்க ஆண்டி? அவர் தான் முழு முதற் கடவுள்னா அவர் தானே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா அவரோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் சக்ராஜத்தை சிவபெருமான் தானே அவருக்கு கொடுத்தாரு. அப்போ சிவபெருமான் தானே அவரோட பவர்ஃபுல்.
இது உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. எங்க வித்யா குரு கோமதி நாயகம் ஐயா நகைச்சுவையா சொல்லுவாரு, திருமால் கையில சக்கரம் இருக்குன்னு வைணவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது என்ன வேகத்துல சுத்துதுன்னு கேட்டு பாருங்க, யாருக்கும் சொல்ல தெரியாது. திருமாலின் கையில இருக்கும் சக்கரம் பூமியில் இருந்துதான் எடுக்கப்பட்டது. பூமி என்ன வேகத்துல சுத்துதோ அந்த வேகம் தான் சக்ராயுதத்தின் வேகம்னு எங்க ஐயா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆக சைவர்களான நாம தான் உயர்ந்தவர்கள்னு நாம பெருமைப்பட்டுக்கலாம். ஆக திருமாலுக்கு சக்கரம் கொடுத்த இறைவனை பின்பற்றும் சைவர்கள் நாம தான் உயர்ந்தவர்கள்னு நாம பெருமைப்பட்டுக்கலாம். இந்த உண்மை புரியாததால வைணவர்கள் சைவர்களை எப்பவும் விரோதியாவே தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போலதான் கௌரி கல்யாணமாகி போன வைணவ குடும்பமும் கௌரியோட திருநீர் தரித்த நெற்றியும் சிவபக்தியையும் வெறுத்தாங்க. குடும்பத்தில் ஒருத்தியா பார்க்காம வெறுத்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு முறை வெளியூர்ல ஏதோ கல்யாணம், அதுக்காக எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா கௌரிய மட்டும் பூட்டின வீட்டுக்கு வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க. கௌரி மனத்தில் ஜபிக்கும் பீஜ மந்திரம் ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. 100,000 முறை ஜபித்தா சிவலோகத்துல சாலோக்கியம்ங்கிற பதவி கிடைக்கும். அதே போல சாயிபியம் சாரூபியம் சாயுஜ்யம்னு பல லோகங்கள் இருக்கு. பீஜ மந்திரத்தை 100,000 முறைகள் ஜபிக்கும் போது இந்த லோகங்களில் எல்லாம் வசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். கௌரி 100,000 முறை பீஜ மந்திரத்தை மனசுக்குள் ஜபித்திருந்தபடியால அவங்களுக்கும் இந்த மேன்மையான உலகங்கள் காத்துக்கிட்டு இருந்தது. தன் பக்தர்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்காமலே தர்றவர் இல்லையா இறைவன். அதனால கௌரிக்கும் இந்த மேன்மையான பதவியை கொடுக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு முறை கௌரி வீட்டுல தனியா இருக்கும்போது ஒரு முதிர்ந்த சிவனடியார் போல கௌரியின் வீட்டுக்கு போனாராம். வைணவ குடும்பத்துக்குள்ள இருந்த கௌரிக்கு ஒரு சிவனடியாரை பார்க்கவும் தாங்க முடியாத மகிழ்ச்சி. அவரை பார்த்ததே பெரிய பாக்கியம் நினைச்சாங்க. ஆனா வந்திருந்த ஈசன் கௌரியோட விளையாட விரும்பினார். எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கூட அப்படின்னு கேட்டாராம். கௌரிக்கு தவிப்பும் அழுகையும் வந்துருச்சு. பூட்டின வீட்டை காமி, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, என்னை வெளியே வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. சமையல் சாமான் பாத்திரம் எல்லாமே உள்ளதான் இருக்கு, உங்களுக்கு அமுது படைக்க முடியாத நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாங்களாம்.
என்ன ஆண்டி, இறைவன் இப்படியெல்லாம் சோதிச்சு தான் அவரோட பக்தர்களை ஏத்துக்கணுமா? சும்மா அப்படியே கூட்டிட்டு போக வேண்டியது தானே?
சும்மா கூட்டிட்டு போனா அப்புறம் அந்த அடியார்களுடைய பெருமை எப்படி உலகுக்கு தெரியும்? பின்னாடி வரும் சந்ததியினருக்கு பக்தி செலுத்த ஒரு முன் உதாரணம் வேணாமா? 63 நாயன்மார்களோட வரலாறை பார்த்தோம்னா இந்த அளவுக்கு பக்தியும் தியாகமும் உள்ளவங்களா இருந்திருக்காங்களே அப்படின்னு நம்ம மலைச்சு போய் நிப்போம். அவங்களோட பக்தியின் மேன்மை இறைவனுக்கு தெரியும், ஆனா அத உலகுக்கு உணர்த்த வேணும்னே தான் அடியார்களை சோதனைக்கு உள்ளாக்குவார். அதனாலதான உலகுக்கு அவங்களோட பக்தி தெரிஞ்சது. இப்போ பூசலார் புராணம் தெரியலன்னா நாம கோயில் கட்டுறதுக்கு ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு அதையே உலக மகா சாதனைன்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்க மாட்டோமா? அதனால ஈட்டின சிவ புண்ணியத்தையும் தொலைச்சிட மாட்டோமா? இளையான்குடி மாறன் நாயனார் கதை தெரிஞ்சதுனால தானே சிவனடியார்களுக்கு திருவாமுது படைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு தெரியுது. அதனாலதான் இறைவன் அவங்களெல்லாம் சோதிக்கிறாரு. கௌரி வீடு பூட்டி இருக்கேன்னு கவலையா சொன்னதும் இறைவன், நல்லா பாரு, சரியா பூட்டாத மாதிரி இருக்கே, அங்க அதுவே ஒரு இத்து போன பூட்டு மாதிரி இருக்கு, புடிச்சு இழுத்தா கையோட வந்துடும் போல இருக்கு, அத பார்த்தா கவலைப்படுற அப்படின்னு அந்த பூட்டை தன் கண்ணாலேயே திறந்துட்டாராம். வீட்டை திரும்பி பார்த்த கௌரிக்கு ஒரே சந்தோஷம். கதவை திறந்து உள்ள குடுகுடுன்னு ஓடி போய் வேகமா அறுசுவை உணவு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னம், பருப்பு, சாம்பார், பொரியல், கூட்டு, பருவல், பச்சடின்னு ஏக தடபுடலா சமைச்சிட்டாங்க. முதியவரை அன்பொழுக வீட்டுக்குள்ள அழைச்சு சாப்பாடும் போட்டாங்க. கிழவர் வேடத்தில் இருந்த இறைவன் அறுசுவை உணவின் ருசியையும் கௌரியின் பக்தியையும் வார்த்தையில் பாராட்டினால் பத்தாது, அத செய்கையா காமிக்கணும்னு அவங்க கை சமையலை சாப்பிட சாப்பிட கிழவரா இருந்தவர் அப்படியே இளைஞனா மாறிக்கிட்டே வந்தாராம். சாப்பிட்டு முடிச்சதும் கிழவர் 20 வயது இளைஞன் போல மாறிட்டாராம். கரெக்டா இந்த சமயத்துல வெளியூர் போன வைணவ குடும்பம் வந்துடுச்சு.
அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு?
கௌரி பயத்துல வெளிரி போயிட்டாங்க. பூட்டின வீட்டுக்குள் நம்மை பார்த்தா முதல்ல கோவப்படுவாங்க. அதுல நாம ஒரு இளைஞனுக்கு யாரும் இல்லாத சமயத்துல சாப்பாடு போட்டோன்னு தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப பெரிய அவப்பெயர் வந்து சேருமேன்னு பயந்து போயிட்டாங்க. அவங்க பயந்து இறைவனை வேண்டும் முன்னவே இளைஞன் ஒரு சிறு குழந்தையா மாறிட்டாராம். உள்ள வந்து பார்த்த மாமியார் குயோ முறையோன்னு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. யார் இந்த குழந்தை, இங்க எப்படி வந்தது, வீட்டுல ஆள் இல்லைன்னா நீ என்னெல்லாம் பண்ற, அப்படி இப்படின்னு பெருசா சத்தம் போட்டு குழந்தையும் கௌரியும் வெளியில தூக்கி போட்டாங்க. வெளியில தள்ளப்பட்ட கௌரி என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சாங்க. எப்பவும் போல மனசுக்குள் தேவியின் பீஜ மந்திரத்தை ஜபிச்சாங்க. என்ன ஆச்சரியம், அடுத்த வினாடியே கௌரி கையில குழந்தையா இருந்த இறைவன் ஆகாயத்தில் ரிஷபாரூடரா உமாதேவியோட காட்சி தந்தாராம். அதோட கௌரியை உமாதேவியோட ஐக்கியமாக்கி சாரூபிய பதவியும் தந்தருளினார். இதை கௌரியின் மாமியார் தவிர மத்த எல்லாரும் பார்த்தாங்களாம். ஹரஹரன்னு எங்க பார்த்தாலும் ஒரே கோஷம். சத்தம் கேட்டு ஓடி வந்த மாமியாருக்கு அப்பதான் ஒரு பக்தைக்கு எவ்வளவு பெரிய அபச்சாரம் நம்ம செஞ்சிருக்கோம்னு புரிஞ்சுதான். ஹரஹரன்னு கண்ணத்துல போட்டுக்கிட்டு திருந்தி வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். கிழவனாய், வாலிபனாய், குழந்தையாய் ஈசன் மாறிய இந்த 23 திருவிளையாடல தினமும் பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் கௌரிக்கு தீர்ந்தது போலவே எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். அம்பிகை ஈசனோட அருள் கிட்டும், நோய் நீங்கி நீண்ட காலம் இளமையோட வாழ்வாங்க. சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.